ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே. அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. ராமச்சந்திரமூர்த்தி, மனத்து கினியானை பாடவும் அப்படின்னு ஆண்டாளே கொண்டாடும்படியான ஒருத்தன், கற்பார் ராமவீரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு நம்மாழ்வார் கேள்வி கேட்கும்படியான ஒரு உத்தமன், மனுஷர்கள் எப்படி வாழணும் அப்படின்னா ராமன் போலே வாழணும் அப்படின்னு பெரியவா சொல்றான். சக்கரவர்த்தி திருமகன், அந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய லீலாஸ்தலங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜர் ஆசையோட அன்போட பக்தியோட பக்தஜனங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் காட்டுப்பாதை, என்ன போகிற இடங்கள்லாம் பெரிய காடுகள் தான். இந்த காலம் மாதிரி பெரிய பெரிய ரோடுகள்லாம் கிடையாது, ஆனா அந்த காலத்துல எல்லாம் ஒழுங்கா இருந்த ஒரு காலகட்டம். இந்த காலத்துல ரோடெல்லாம் இருக்கு, ஆனா நம்ம காலில் சிறுபடாம நடந்துட முடியுமா? நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த காலத்திலே அது பாட்டுக்கு இருந்த இடங்கள். இந்த காலத்து ராஜாக்கள்லாம் ரொம்ப அழகாவே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஒவ்வொரு தேசத்தையும் ஒவ்வொரு ராஜா ஆண்டிருந்தான். அழகா சுவாமி ராமானுஜர் அயோத்தியாவெல்லாம் சேவிச்சுட்டு, மிதிலாவையும் சேவிச்சுட்டு, நைமிஷாரண்யம் வந்து அங்க இருக்கக்கூடிய சம்பாரண்யம் தண்டகாரண்யம் இத்தனையும் சேவிச்சார். தண்டகாரண்யம் கடதூஷணர்கள்லாம் அவ கண்ட்ரோல்ல வச்சுருந்த ஒரு இடம் தண்டகாரண்யம். அழகா அந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு சுவாமி ராமானுஜர் சித்திரக்கூடத்துக்கு வந்தார். சித்திரக்கூடம் பகவான் ராமனும் தாயாரும் சௌக்கியமா இருந்த ஒரு இடம் சித்திரக்கூடம். அழகா அந்த சித்திரக்கூடத்துல அழகா ராமானுஜர் பக்த ஜனங்கள் நாம் எல்லாம் தங்கினோம் இல்லையா. அழகா ராமானுஜர் சித்திரக்கூடத்திலிருந்து நேர இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறார். அதுவும் ஒரு வனாந்திர பிரதேசம் தான். அந்த வனாந்திர பிரதேசத்தை பார்த்த உடனே ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், மயிர்கால்கள் குத்திண்டு நிக்கிறது. அப்படியே யோசிக்கிறார், எப்பேற்பட்டவன் இந்த பரம பாகவதோத்தமன் அப்படின்னு கொண்டாடினார். எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்கா, எந்த இடம்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது சுவாமி ராமானுஜர் சொன்னார், இதுதான் ஸ்ருங்கிபேரபுரம். அழகா குகப்பெருமாளுடைய திவ்யமான ஒரு ஸ்தலம் இதுதான் அப்படின்னார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது, மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து, மாழைமான் மடநோக்கி உன் தோழி, உம்பி எம்பி என்று உழிந்திலை, உகந்து உயிர்த்தோழன் நீ எனக்கு அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தி ஒரு வேடுவன் குகன கொண்டாடின இடம் ஸ்ருங்கிபேரபுரம். பகவான் வனவாசத்துக்கு வரும்பொழுது முதல் நாள் ராத்திரி தங்கிறது அழகா அந்த ஸ்ருங்கிபேரபுரம் அப்படின்ற இடத்துலதான் முதல் நாள் ராத்திரி, அதாவது அயோத்தியாவுடைய எல்லைக்கு வந்துட்டு ஒரு ராத்திரி தங்குறான். அதுக்கப்புறமா அயோத்தியாவுடைய எல்லைய விட்டுட்டு சுவாமி தங்குற இடம் ஸ்ருங்கிபேரபுரம். அந்த ஸ்ருங்கிபேரபுரத்துல பகவான் வந்தவுடனேயே குகன் அவ்வளவு அழகா வரவேற்கிறான். ராமானுஜர் சொல்றார், பகவான ஆனந்தமா வரவேற்றான் குகன் இந்த இடத்துலதான். அவ்வளவு அழகா குகனுடைய ராஜ்யம் இந்த ஸ்ருங்கிபேரபுரம். ஸ்ருங்கிபேரபுரத்துல பகவான் ராமன் சீதா மாதாவோடையும் லக்ஷ்மணனோடையும் அழகா இந்த இடத்துக்கு தான் வந்தார். அப்ப அழகா குக பெருமாள், பெருமாளுக்கு தேன், திணை மாவு, கிழங்கு, பழங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்சுட்டு, ராமா நீ வனவாசம் போறேன்னு கவலைப்படாதே, நீ எங்கேயுமே போக வேண்டாம், இந்த ராஜ்யம் இனி உன்னுடைய ராஜ்யம், இந்த ஸ்ருங்கிபேரபுரத்தை நீ உன் ராஜ்யமா பரிபாலனம் பண்ணு, நீ எத்தனை வருஷம் வேணா இங்க இரு, நாங்கெல்லாம் உனக்கு சேவகம் பண்றோம், என்ன ஒரு மனசு இருக்கும் பாத்துக்கோங்க. அதாவது சுவாமி கிட்ட இப்படி பூரணமா தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துடணும், அது வந்து பகவானிடத்துல ஒரு பூரணமான நம்பிக்கையும் ஆசையும் இருந்தா தான். பல சந்தர்ப்பங்கள்ல நாம நம்முடைய ஆசைகளையோ உடம்பையோ மனசையோ இந்திரியங்களையோ பூரணமா பகவான் கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறோம். இது என்னுடையது, இது என் ஆசை, இது என் மனசு, இது என் உடல், இப்படின்னு அந்தந்த விஷயங்களை நமக்குன்னு பொறுக்கி வச்சுருக்கோம். நமக்கு எதெல்லாம் படுத்துறதோ அதுதான் சுவாமி கிட்ட கொடுக்கறோம். ஆனா இந்த குகன் அவன் எதை கொண்டு ஜீவிச்சுருக்கானோ அந்த ராஜ்யத்தையே ராமா இது உன்னுடைய ராஜ்யம் அப்படின்னு சந்தோஷமா பகவானுடைய திருவடிகள்ல சமர்ப்பிக்கிறான். ராமன் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழியறது. அப்ப ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார் குகனை பார்த்து, குகனை பார்த்து ரொம்ப அழகா அதை அனுபவிச்சுட்டு திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கராஜனிடத்துல பிரார்த்திக்கிறார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது. ராமனுடைய செல்வாக்க பார்த்தா குகனுக்கு ஒரு செல்வமும் கிடையாது, அவ்வளவு ஏழவன் காட்டுவாசி தானே, பெரிய ஒன்னும் நாகரீகம் தெரிஞ்சவன் கிடையாது, உயர்ந்த ஜாதிக்காரன் கிடையாது. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது அப்படிலாம் நினைக்கவே இல்லையா ராமன். சோ எவ்வளவு அழகா எனக்காக வந்து இந்த தேனு தினமா வாசியோட கொடுத்து ராஜ்யத்தை நீ பரிபாலனம் பண்ணுன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லி பகவான் அந்த குகனை இறுக்கி ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். பண்ணிட்டு சொன்னாராம், அப்பா ரொம்ப பெரியவன்டா, ஜோரானவன், ஆச்சரியமா மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி. இந்த அழகாக பார்க்கக்கூடிய தோழியான சீதை உன்னோடு சம்பந்தப்பட்டவள், உன்னுடைய தோழி, உன்னுடைய சொந்தக்காரி, அதனாலே அவள் என் மனைவியா இருக்கா. உம்பி எம்பி, உம்பி அப்படின்னா உன்னுடைய தம்பி, லக்ஷ்மணனை பார்த்து இவன் உன்னுடைய தம்பி அப்பா, அதனாலே என்னுடைய தம்பி. அதாவது பகவான் தன்னை விட உசக்தியாக அந்த குகனை வைக்கிறார். எப்பொழுதுமே சுவாமி கிட்ட நாம நம்மளை கொடுத்துட்டோம்னா தன்னை விட உயர்ந்த இடத்துல சுவாமி நம்மளை வைக்கிறாளாம். எப்படி குழந்தைகள் எல்லாம் அப்பா தோல்ல தூக்கி வச்சிருந்தவன, குழந்தைகள் அப்பாவுடைய தோலை விட உசரமா இருக்கும் இல்லையா, தலையை விட உசரமா பார்க்கும் இல்லையா, அது போல பகவான் யார் தன்னை தன்னிடத்துல கொடுக்கிறாளோ அவர்களை தன்னை விட உயர்ந்த உசரத்துல வச்சு ஆனந்தப்படுறான் அவ்வளவு அழகு. அதனால பகவான் சொல்றான், மாழைமான் மட நோக்கி உன் தோழி, உம்பி எம்பி உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு. எனக்கு ரொம்ப உயிர் தோழன் நீதான்ப்பா, அதனால நீ இங்க இரு, இங்க இருந்துட்டு அழகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, ரொம்ப சந்தோஷம், நீ சொன்னதே எனக்கு பரம திருப்தியப்பா, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அவனை கொண்டாடிண்டு அன்னைக்கு சிங்கிபேரபுரத்துல ராத்திரி படுத்துக்கிறாராம் பகவான். பகவான் படுத்துக்கிறதுக்காக காட்டிலேருந்து நல்ல வாசனை உள்ள இளந்தளிர்கள் பூக்கள் இதெல்லாம் கொண்டு வந்து அழகா ஒரு படுக்கையை தயார் பண்றான் முகன். இதெல்லாம் காட்டுவாசிகள் படுக்கக்கூடிய படுக்கை. சில சில படுக்கைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு குணம் உண்டு. ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்ற இல்லையா, குத்த வளக்கிரிய கொட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி. ராஜாக்கள்லாம் பார்த்தோம்னா கோடை காலத்துல வெட்டி வேர்னால பண்ண கட்டில படுத்துப்பார், அப்ப உடம்புக்கு இதம் குளிர்ச்சின்னு. குளிர்காலம் சில சமயங்கள்ல எல்லாம், சில சமயங்கள்ல வெயில் காலத்திலேயே சந்தன மரத்தினாலே பண்ண கட்டில படுத்துப்பார்கள். இன்னைக்கும் சில கோவில்கள்லாம் பெருமாளுக்கு வெயில் காலத்துக்கு அழகா சந்தனத்துல அழகா கட்டில் வச்சிருப்பார். அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கட்டிலும் மாறும். பஞ்ச சயனம் எல்லாம் போட்டாலும் ராமனுக்கு தசரத சக்கரவர்த்தி அழகா பஞ்சசயனம் பண்ணி அதுல படுக்க வச்சிருந்தாராம். பஞ்சசயனம்னா அது நல்லா வெள்ள வெளியேறு இருக்கணும், அந்த பெட்ஷீட் எல்லாம் வெண்மையா இருக்கணும், மென்மையா இருக்கணும், ரொம்ப மிருதுவா இருக்கணும், நல்ல சுகந்தமா இருக்கணும், நல்ல வாசனை வீசணும், குளிர்ச்சியா இருக்கணும், வெண்மை மென்மை பரிமளம் சுகந்தம் இதெல்லாம் இருந்ததுன்னா அது பஞ்சசயனம். சில இடங்கள்ல அஞ்சு லேயர் இருக்குமா அந்த பெட்டு, அவ்வளவு அழகா முதல்ல வந்து நல்லா ஜோர இளவம் பஞ்சினால பெட்ட போட்டு அந்த பெட்டுக்கு கீழே திக்கான ஒரு போர்வையை போட்டு, அதுக்கு ஒரு பெட்டுக்கு மேல ஒரு போர்வையை போட்டு, அதுக்கு மேல மிருதுவான ஒரு துணியை போட்டு வெண்பட்ட விரிச்சு அதுக்கு மேல அழகா படுப்பார்கள். அந்த மாதிரி அம்சதூளிகா மஞ்சத்திலே படுத்த ஒரு ராமன். அவன் இந்த இடத்துல படுக்கிறானே, நன்னா படுத்துக்கணுமே சொல்லி காட்டுல இருக்கக்கூடிய நல்ல வாசனையுள்ள புஷ்பங்கள், வாசனையுள்ள புஷ்பங்கள்லயும் நல்ல மிருதுவான இதழ்கள், நல்ல அழகா வாசம் தரக்கூடிய வேர்கள், நல்ல இளந்தளிர், சில இளந்தளிருக்கெல்லாம் நல்ல வாசம். இப்ப கூட நாவல் பழ இலையெல்லாம் அப்படி எடுத்து நம்ம கசைக்கணும்னா நல்ல நாவல் பழத்துடைய வாசனை வரும். ஒவ்வொரு பழ மரத்தினுடைய செடியுடைய இலையை கசைக்கணும்னா அதோட வாசனை வரும். அந்த மாதிரி நல்ல வாசம் தரக்கூடிய இளந்தளிர்கள், புஷ்பங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து அழகா ஒரு படுக்கை அப்படி அழகாக தயார் பண்ணி ராமனை படுத்துக்கோ அப்படின்னு ராமானுஜர் சொல்றார். இந்த இடம் தான் இந்த சிங்கிபேரபுரம், இந்த இடத்துலதான் ராமச்சந்திரமூர்த்தி அழகா ராத்திரி ஒய்யாரமா படுத்துண்டார். அவ்வளவு அழகா ராமன் இப்படி படுத்துண்டார், சீதை பக்கத்துல படுத்துண்டாளாம். தலகாணி இல்லாம சீதைக்கு படுத்து பழக்கம் இல்லை, ஏன்னா ராஜாத்தியாகவே வளர்த்திருக்கார் ஜனக மகாராஜா. பார்த்து பார்த்து தலகாணி இல்லாம யார் படுப்பா அப்படின்னா, தலகாணி வச்சுக்க முடியாதவா இல்லடி தலகாணி வாங்க முடியாதவாவா தான் வெறும அப்படி கட்டாந்தரில் படுப்பார்கள். அவ்வளவு யுவராஜகுமாரி வைதேகி விதேக ராஜகுமாரி தலகாணி இல்லாம படுக்கிறது இல்லையா. ராமனோ தாயா தன் ரெண்டு கைய தலகாணி மாதிரி மடக்கி வச்சுட்டு சுவாமி படுத்துனுட்டார். உடனே தாயார் இப்படி இப்படி பாக்கறா படுக்க முடியலையாம். உடனே ராமன் பார்த்தாரோ இவளுக்கு தலகாணி இல்லாம படுக்கிறது இல்லன்னு சொல்லி தன்னுடைய ஒரு கைய அப்படி தலகாணி மாறி கொடுத்தவன ராமனுடைய தோளையே தலையணையா வச்சென்று சீதா மாதா அப்படி படுத்தா எல்லாம் இந்த இடத்துலதான் அப்படின்றார். இவ்வளவு அழகா ராமானுஜர் எப்படி சொல்றார் அப்படின்னா, லக்ஷ்மணனா இருந்து இத்தனையும் கூட நின்று பார்த்தவர் ராமானுஜர். அழகா சொல்லிட்டு தாயார் தாயார் பெருமாள் இங்கதான் படுத்துண்டா. அழகா ராத்திரி குகன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றான், லக்ஷ்மணா நீயும் படுத்துக்கோ, யாரும் ஒண்ணு பெருமாளுக்கு பண்ணிட முடியாது, நாங்கெல்லாம் சுத்தி வர நின்று காவல் காப்போம், கவலைப்படாதே அப்படின்னான. அப்ப லக்ஷ்மணன் திரும்பி சொன்னானா, எனக்கு எப்படி தூக்கம் வரும், அண்ணா கூட பரவாயில்ல, ரிஷியினுடையதான அந்த யஜ்ஞத்தை காப்பாத்துறதுக்காக விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு நானும் அண்ணனும் வந்திருக்கோம் படுத்திருக்கோம், ஆனா சீதா மாதாவுக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது, பார் சுத்தி வர ஆண்கள் இருக்காளேன்னு அப்படி கூணி குறுகி இப்படி படுத்துட்டு இருக்காள், கொஞ்சம் ஒரு அமீசியா இருக்கா அவளுக்கு, ஏதோ கண்ண மூடின் இருக்காளே ஒழிய சீதா மாதா இன்னும் நன்னா தூங்கல, 14 வருஷம் கழிச்சு என்னைக்கு பகவான் அழகா அயோத்தியாலே தன்னுடைய அம்சதூளிகா மஞ்சத்துல தூங்குறானோ அதுவரை எனக்கு இனி தூக்கம் கிடையாதுன்னு சொன்னான் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் தான் இந்த ராமானுஜர். குகன் இதை பார்த்துட்டு அப்படியே கண்கள்ல கண்ணீர் வழிய நின்ன, அப்பேற்பட்ட பக்தி பகவானிடத்துல, அப்பேற்பட்ட பக்தி. இத்தனைக்கு அப்படின்னா ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு நட்சத்திரம் தான் வித்தியாசம். ராமன் புனர்பூச நட்சத்திரம், பரதன் பூச நட்சத்திரம், லக்ஷ்மணன் ஆயில்யம் நட்சத்திரம், இவ்வளவுதான். ஆனா அதுலயே அவ்வளவு அழகா இத்தனை தூரம் ஜோரா இவ்வளவு பிரீத்தியோட பக்தியோட இருக்கானே அப்படின்னு லக்ஷ்மணன குகன் கொண்டாடின இடம் இது அப்படின்னார். எல்லாரையும் சேவிச்சுக்க சொன்னார், பகவானே ராத்திரி படுத்து விஸ்ராந்தியா இருந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் சொன்னார். அடுத்த நாள் காலையில ராமச்சந்திரமூர்த்தி அழகா குகன் கிட்ட சொல்லி ஓடத்தை ஏற்பாடு பண்ண சொல்லி ஓடத்துல இங்கேந்து அழகா போனார். எவன் உலகத்திற்கு சம்சாரிகளுக்கெல்லாம் ஓடமா இருந்து இந்த சம்சார சாகரத்தை கடக்க வைக்கிறானோ அந்த பகவானுக்கான ஓடத்தை குகந்தான் கொடுத்தான். ஏலேலோ ஐலசான் ஐலசா பாடிண்டு ராம வைபவத்தை பாடிண்டு குகன் ஜோரா ஓடங்களை ஓட்டினான். ராமன் ஓடத்துல ஏறத்துக்கு முன்னாடி கூட குகப்பெருமாள், சம்பிரதாயத்துல குகப்பெருமாள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு கேட்டா பெருமாள் என்னுடைய தோழன்னு சொன்னதுனால குக ஆழ்வார்னு சொல்ல மாட்டா, குக பெருமாள், பெருமாளுக்கு சமமான ஒருத்தர், ஆழ்வார்கள் ஒருத்தர் அப்படி சொல்லுவோம், குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாரையும் ஆழ்வார் சொன்னா குலசேகர ஆழ்வார குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. அது மாதிரி குகப்பெருமாள்னு கொண்டாடுவா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல. அந்த குகப்பெருமாள் பெருமாளுடைய திருவடி அலம்பினாராம். பகவான் கேட்டா, எதுக்குப்பா இப்ப போய் திருவடி அலம்பற அப்படின்னா, அப்ப குகன் சிரிச்சுண்டே சொன்னானா, இல்ல முன்னாடி நீ விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணத்துக்கு போகும் பொழுது உன் கால இருந்த தூசப்பட்டு கல்லு பொண்ணா மாறிடுத்து, அகல்யாவா மாறிடுத்து. இப்ப உன் கால நிறைய தூசா இருக்கு, என்னுடைய ஓடமெல்லாம் ஏதானும் மாறிடுத்துன்னா நான் என்ன பண்ணுவேன், அதனால உன் கால தூசு இல்லாமல் அலம்பி விடுறேன்னு சொன்னான். இத்தனையும் குகன் சொன்ன இடம் இதுதான். பெருமாளையே அழகா ஓடத்துல ஏத்திண்டு குகப்பெருமாள் அழகா கொண்டு விட்ட இடம் இதுதான். அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போலே அப்படின்னு திருக்கோள பெண்பிள்ள சொல்றா இல்லையா, அவ்வளவு அழகா ராமானுஜர் இத்தனைய வர்ணிச்சு. அப்படி குகனுடைய இடம் இது. பரதன் எல்லாரும் வரும்பொழுது கூட குகன் பரதனுக்கு ராம பிரபாவத்தையும் லக்ஷ்மண பிரபாவத்தையும் உபன்யாசம் பண்ண இடம் இது அப்படின்னு சொல்லி அந்த குகப்பெருமாளை கொண்டாடினார் ராமானுஜர். ஏன்னா லக்ஷ்மணனா இருந்து பார்த்ததுனால குகனுடைய வைபவம் நன்னா தெரியும். அவ்வளவு அழகா எல்லாருக்கும் அந்த குகப்பெருமாளுடைய சிருங்கிபேரபுரத்தை காட்டி கொடுத்தார். அழகா அந்த சிருங்கிபேரபுரத்திலேருந்து ராமானுஜர் அப்படியே நடந்து ஜோரா கட்டக் அந்த இடத்துக்கு வந்தார். அங்க வாதம் பண்ண வந்தவாள் எல்லாம் அழகா வாதத்தினாலே ஜெயிச்சார். அத்தனை பேருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தார். அழகா நிறைய பேருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு அவர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்களா மாத்தினார். அழகா அப்படியே கட்டாக்கில் இருக்கும் பொழுது ஜோரா ஜெகநாதபுரியினுடைய ராஜன் வந்து அழகா சுவாமி ராமானுஜரை சேவிச்சு நீங்க பூரி ஜெகநாதரை சேவிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தான். உடனே சுவாமி ராமானுஜர் அழகான புரிக்ஷேத்திரத்துக்கு பக்தர்களோட பிரயாணப்பட்டார். புரிக்ஷேத்திரம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணதில்லை, ஆனா உத்தமமான ஒரு தேசம் புரி. ஜெகநாதன் ஜெகத்துக்கே நாதன் அந்த ஜெகநாதன். அந்த ஜெகநாதனுடைய க்ஷேத்திரத்துக்கு சுவாமி ராமானுஜர் ஜம்முன்னு வந்தார். ஆனந்தமா வந்தார். என்ன பகவான் சகோதரன் சகோதரியோட பார்க்கணும் அப்படின்னா புரிக்ஷேத்திரம் தான் ஜம்முன்னு. கிருஷ்ணன் ஜெகநாதனா அங்க பெயர், பலராமனுக்கு பலபத்ரன், கூட சுபத்ரா அண்ணா தம்பி தங்கை, மூணு பேரும் ஒரு இடத்துல அழகா நின்று காட்சி தரக்கூடிய புரி ஜெகநாத க்ஷேத்திரம். அழகா சுவாமி ராமானுஜர் வந்தார், ஆனந்தத்தை தளச்சார். ஜனங்கள் எல்லாம் ராமானுஜருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தார். ஜெகநாதனை சேவிக்க அழகா சுவாமி ராமானுஜர் புரி ஜெகநாதனுடைய கோவிலுக்குள்ள நுழைஞ்சார். தூரத்திலேயே அந்த ஜெகநாதனை பார்த்தவண்ணையே மேனி சிலிர்த்தார் சுவாமி ராமானுஜர். ஜெகநாதன் கோவிலுக்குள்ள நுழையிற வழியே அழகு சிம்மத்வார் அப்படின்னு சொல்லுவார். வாசல ரெண்டு சிங்கங்கள் இருக்கும், அருணஸ்தம்பம் உண்டு. மற்ற எல்லா கோவில்கள்லயும் கருடஸ்தம்பம் அப்படின்னா புரி ஜெகநாதன் கோவில் வாசல்ல அருணஸ்தம்பம், கருடனுடைய அண்ணா அருணன் அவருடைய தூண் இருக்கும், அதனால அருணஸ்தம்பம்னு பேர். அந்த அருணஸ்தம்பத்திலேருந்து அழகா சிம்மத்வாரம் வழியா நேர ஜெகநாதனை பார்க்க சுவாமி ராமானுஜர் நுழைஞ்சார். தூரத்திலேயே ஜெகநாதனை பார்த்தார். அந்த கண்கள் அப்பேற்பட்ட கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பிரியவாகி கண்கள் அப்படின்னு ரங்கநாதனுடைய கண்களை ஜோரா திருப்பானாளர் வர்ணிக்கிறா போல நல்ல பிரிய கண்கள் ஜெகநாதனுக்கு. அழகா பலராமன் ஜெகநாதன் சுபத்ரா மூணு பேரும் ஜம்முன்னு நிக்கிறா. கொழுக்கு முழுக்கன்னு ரெண்டு கைகள்னாலையும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஜெகநாதன் அழகான திரு கண்கள் பார்த்துட்டே இருப்பான், கிருப பண்ணிட்டே இருப்பான். அதுல ஜெகநாதன் பலபத்ரன் சுபத்ரா மூணு பேரும் ஆசையோட ராமானுஜரை பார்த்தார்கள். ஏன்னா அந்த பலராமன் தான் இந்த ராமானுஜர். சுபத்ராவுக்கும் ஜெகநாதனுக்கும் ஒரே குஷி. ஆ கலியுகத்திலையும் பலராமன் அழகா நம்மளை பார்க்க வந்துட்டார் அப்படின்னு ஜோரா சந்தோஷப்பட்டார்கள். ராமானுஜர் ஜெகநாதனை பார்த்தார், அத்தமா சுபத்ரா தேவி தரிசனம் பண்ணார், பலபத்ரனை சேவிச்சார். பக்கத்துல நின்று அப்படியே ஜெகநாதனை பார்த்தார். அவன் கண்ணும் அவன் மூக்கும் அவன் அழகா சிரிக்கக்கூடிய செங்கனி வாயும் ஒரு பூரணமில்லாத ஒரு பூரணம் நம்ம ஜெகநாதன் உருவம் பார்த்தா பூரணமான மூர்த்தி கிடையாது, ஆனா அனுகிரகத்துல பூரணம் கொடுக்கக்கூடியவன். அழகா அணில் கடிச்ச பழம் எப்படி ருச்சியா இருக்குமோ அந்த மாதிரி அறகுறையான மூர்த்தி தான். பாதங்கள்லாம் கிடையாது, கைகள்லாம் அவ்வளவுவா கிடையாது, ஆனாலும் ஜெகநாதன் அழகன்தான். எல்லாத்தையும் ஒண்ணுமே தெரியாது நமக்கு. ஜெகநாதனுடைய கண்ணை பார்த்தோம்னா மத்த அவயவங்கள்ல கூட மனசு நிக்கவே நிக்க, தம் அத்புதம் பாலகம் அம்பு ஜேக்ஷணம் அப்படின்னு வசுதேவர் அனுபவிச்சா போல அந்த கண்களே நம்மள ஆனந்தமா உருக்கி விடும். அவ்வளவு அழகான அந்த ஜெகநாதனுடைய திருக்கண்கள், அது அப்படியே பார்த்து 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 ராமானுஜர் மயங்கினார். அவ்வளவு அழகா தன்னை மறந்து ராமானுஜர் ஜெகநாதனுடைய தரிசனத்துல தளச்சா. நாமும் அப்படியே ஜெகநாதனோட இன்னைக்கு சுவாமி ராமானுஜர் திருவடிகள்ல புரி ஜெகநாதத்துல ராமானுஜரோட தங்க போறோம். இன்றைய ராத்திரி புரி ஜெகநாதத்துல, இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு ஜெகநாதனுடைய சாப்பாடு, நாளை காத்தால சுப்பிரபாதம் ஜெகநாதனோடு, சரியா? ராதே கிருஷ்ணா, உய்ய ஒரே வழி உடையவ திருவடி, சர்வத்திர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஜெய் போலோ குஹப்பெருமாளுக்கு, ஜெய் போலோ புரி ஜெகநாதனுக்கு, ஜெய் போலோ புரி க்ஷேத்ரகி, சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா.